தவக்காலம் முதல் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
பல்வேறு பிரச்சனைகளால் மனம் தளர்ந்து போயிருந்த ஓர் இல்லத் தலைவி பங்கு தந்தையை சந்திக்க சென்றார். சாமி, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும் போல இருக்கு என்று அவர் ஆரம்பித்தார். வீட்டு வேலை, அலுவலக வேலை, பங்கு கோயில் வேலை என்ற அனைத்தையும் விட்டுவிட நினைத்தார் அவர். பல்வேறு ஆலோசனைகளுக்கு பின் இறுதியாக எல்லாவற்றையும் விட்டுவிடுவதற்கு பதில் ஒரு வாரத்திற்கு வேலை நிறுத்தம் செய்யுங்கள் என்று பங்கு தந்தை சொன்னது இல்லத் தலைவிக்கு சரியென்று பட்டது. வீட்டுக்குச் சென்றவர் தனக்கு தாங்க முடியாத வயிற்றுவலி என்று சொல்லிவிட்டு படுத்துக் கொண்டார். அலுவலகத்திலிருந்தும் விடுமுறை எடுத்துக் கொண்டார். அவரது நிலையைக் கண்ட கணவனும் பிள்ளைகளும் அவர் மீது தனி கவனம் செலுத்த ஆரம்பித்தனர். வீட்டு வேலைகளை அனைவரும் பகிர்ந்து செய்தனர். இரண்டு நாட்கள் சென்றன. படுத்திருந்த வீட்டுத் தலைவிக்கு போர் அடித்தது. தொலைக்காட்சியில் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்த்து அலுத்துப் போனது. உதவி செய்வதாக எண்ணி கணவனும் பிள்ளைகளும் வேலைகள் செய்துவிட்டு சென்றபின் சமையல் அறையை பார்த்த வீட்டுத் தலைவி பயந்து போனார். அவர்கள் செய்த வேலைகளை மீண்டும் சரிசெய்ய இன்னும் பல நாட்கள் ஆகுமே என்று பயந்தார். ஒரு வார வேலை நிறுத்தம் என்ற தீர்மானத்தில் இருந்தவர் இரண்டே நாட்களில் மீண்டும் தன் பணிகளை ஆரம்பித்தார். மூன்றாம் நாள் அவரை காண பங்கு தந்தை சென்றபோது அவர் வீட்டு வேலைகளை மும்முரமாய் செய்து கொண்டிருந்தார். ஆச்சரியத்துடன் அவரை பார்த்த பங்கு தந்தையிடம், சாமி, எந்த ஒரு சோதனையும் வரும்போது அழகாகத்தான் இருக்கு. சோதனைக்கு இடம் கொடுத்த பிறகுதான் அதனுடைய உண்மை உருவம் தெரியுது என்று தான் பெற்ற ஞானோதயத்தை வீட்டுத் தலைவி பகிர்ந்து கொண்டார்.
என தர்ம அன்புள்ளங்களே, எந்த ஒரு சோதனைக்கும் முகம் அழகாக இருக்கும், முதுகு அழுக்காக அருவறுப்பாக இருக்கும். நம் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? சோதனைகளை பற்றி நாம் இன்னும் கூடுதலாக தெளிவு பெற இந்த ஞாயிறு நமக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றது. அன்பு இதயங்களே, ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் முதல் ஞாயிறு நமக்கு வழங்கப்படும் மைய கருத்து சோதனை. சோதனை பற்றி மறையுறையில் என்ன சொல்லலாம் என்று மற்றொரு அருள் பணியாளரிடம் நான் கேட்டபோது அவர் உடனே சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற திரைப்பட பாடலை பாட ஆரம்பித்தார். தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் சிக்கிய ஒரு வீட்டுத் தலைவன் பாடுவதாக அமைந்துள்ள இந்த பாடலில் சோதனைகளை அனுப்புவது கடவுள் என்ற கருத்து மறைந்துள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, சோதனைகள் கடவுளிடமிருந்து வருவதாக நம்மில் பலர் எண்ணுகின்றோம், பேசுகின்றோம். பிரச்சனைகள் நம்மை சூழும்போது கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கின்றாய் என்று கடவுளிடம் முறையிடுகின்றோம். அல்லது கடவுள் ஏன்தான் இப்படி என்னை சோதிக்கின்றாரோ தெரியவில்லை என்று மற்றவர்களிடம் புலம்புகின்றோம். சோதனைகள் கடவுளிடமிருந்து வருகின்றனவா என்ற கேள்விக்கு இன்றைய நற்செய்தி பதில் தருகின்றது. இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூயாவியால் அழைத்துச் செல்லப்பட்டார் என்ற அறிமுக வரிகளை ஆய்வு செய்யும் போது இரு எண்ணங்கள் மனதில் எழுகின்றன. சோதனைகளை தருவது அழகை, அச்சோதனைகளை சந்திப்பதற்கு நம்மை அழைத்துச் செல்வது தூயாவியார். சோதனைகளை சந்திக்க கடவுள் நம்மை இழுத்துச் செல்வதில்லை, அழைத்துச் செல்கின்றார் என்பது நாம் கவனிக்க வேண்டிய கருத்து.
அன்பு இதயங்களே, சோதனைகளை சந்திப்பதற்கான அழைப்பை இறைவன் நம் முதல் பெற்றோருக்கும் தந்தார். கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் கொண்ட ஒரு தோட்டத்தை ஏதேனில் உருவாக்கிய இறைவன், தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது என்று முதல் பெற்றோரிடம் கட்டளையிட்டார். இதை நாம் வாசிக்கும்போது மனதில் ஒரு நெருடல் எழுகின்றது. ஒரு மரத்தை உருவாக்கி பின்னர் அதை தொடக்கூடாது என்று சொல்வதற்கு பதில் அந்த மரத்தை அவர் படைக்காமலேயே இருந்திருக்கலாமே. அதேபோல் பாம்பை சூழ்ச்சிமிக்கதாய் படைக்காமல் இருந்திருக்கலாமே. தான் படைத்த பெண்ணை பாம்புடன் பேசவிடாமல் தடுத்திருக்கலாமே. அன்பு இதயங்களே, கடவுள் இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்திருக்கலாமே என்ற பாணியில் அவ்வப்போது சிந்திக்கும் நாம், சோதனைகள் பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லாத ஓர் உலகை இறைவன் படைத்திருக்கலாமே, தீமை என்றால் என்னவென்றே அறியாத வண்ணம் மனிதர்களை உருவாக்கியிருக்கலாமே என்று கடவுளுக்கு அடுக்கடுக்காய் ஆலோசனைகள் தர முன்வருகின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, பிரச்சனைகள் ஏதுமற்ற உலகில் தீமையே அறியாத, குறைகளே இல்லாத படைப்பாக நாம் இருந்திருந்தால் இயந்திர கதியில் இயங்கும் ரோபோக்களைப் போல் உலகில் உலவி வந்திருப்போம். நன்மையையும் தீமையையும் நம்முன் வைத்து அவற்றில் நாம் விரும்புவதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் சக்தியையும் இறைவன் நமக்கு வழங்குகின்றார். இதுதான் அவர் தரும் அழைப்பு. அன்பு இதயங்களே, சோதனை என்பது ஆறறிவுள்ள மனிதர் அனைவரும் சந்திக்கும் ஓர் அனுபவம். இதற்கு இறைமகன் இயேசு உட்பட யாரும் விதிவிலக்கு அல்ல. தன் பணிவாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன் தந்தையாம் இறைவனை தனியே சந்திக்கச் சென்றிருந்த இயேசுவை அலகையும் சந்தித்தது. அலகை இயேசுவுக்கு தந்த சோதனைகளும் அவற்றை இயேசு சந்தித்த விதமும் நமக்கு பாடங்களை சொல்லித் தருகின்றன.
மனம் திரும்பு மணிதானில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு
என தருமை அன்புள்ளங்களே, சோதனைகள் அழகானவை என்பது முதல் பாடம். இயேசுவின் வாழ்வை சித்திரிக்கும் நாடகங்களை பார்த்திருக்கின்றோம். அந்த நாடகங்களில் காட்டப்படும் சோதனை காட்சிகளில் சாத்தான் கருப்பு உடை உடுத்தி, முகமெல்லாம் கரி பூசி, தலையில் இரு கொம்புகளோடும் நீண்ட இரு பற்களோடும் பயங்கரமாக சிரித்து கொண்டு வரும். இவ்வளவு பயங்கரமாக சாத்தான் வந்தால் அதை விட்டு ஓடிவிடுவோம், அல்லது அதை விரட்டி அடிப்போம். ஆனால் வாழ்வில் நாம் சந்தித்துள்ள, இனியும் சந்திக்கவிருக்கும் சாத்தான்களும் அவை கொண்டு வரும் சோதனைகளும் பயத்தில் நம்மை விரட்டுவதற்கு பதில் கவர்ந்து இழுக்கின்றன என்பதுதானே நம் அனுபவம். அழகை தரும் சோதனைகள் அன்புள்ளங்களே அவ்வளவு அழகானவை. இன்று நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள மூன்று சோதனைகளையும் மேலோட்டமாக பார்த்தால் அவற்றை நல்ல சோதனைகள் என்றே சொல்லத் தோன்றுகின்றது. கொலை, கொள்ளை, ஏமாற்றுதல் என்று தவறான செயல்களை செய்யச் சொல்லி அழகை இயேசுவை தூண்டவில்லையே.
அன்பு நெஞ்சங்களே, 40 நாள் கடும் தவத்தை முடித்த இயேசு சந்தித்த முதல் சோதனை என்ன? பசியாயிருந்த இயேசுவிடம் கல்லை அப்பமாய் மாற்றச் சொன்னது அழகை. இயேசுவிடம் இருந்த சக்தியை பயன்படுத்தி அவரது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள தூண்டியது சாத்தான். தேவைகள் அதிகமாகும் போது, அந்த தேவைகளை உடனுக்குடன் தீர்த்துவிட துடிக்கும் போது குறுக்கு வழிகளை தேடும் சோதனைகள் அதிகமாகின்றன. அன்பு இதயங்களே, நாம் இன்றைய உலகில் சந்திக்கும் பெரும் சோதனை பார்க்கும் அனைத்தையும் பசி தீர்க்கும் அப்பமாக மாற்றும் சோதனை. தேவைக்கும் அதிகமாக பல்வேறு பசிகளை தூண்டும் நுகர்வு கலாச்சாரம் காணும் அனைத்தையும் நுகர்வது மட்டும் போதாதென்று விழுங்கவும் சொல்லித் தருகின்றது. இந்த நச்சு கலாச்சாரத்திலிருந்து நம்மை மீட்கும் ஒரே வழி இறை வார்த்தையை நம்பி வாழ்வது. சுயநல பசியை விட இன்னும் உன்னதமான உண்மைகள் உணர்வுகள் இவ்வுலகில் உள்ளன என்ற பாடத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார் இயேசு.
அன்பு இதயங்களே, இயேசு சந்தித்த இரண்டாவது சோதனை என்ன? உலகை வெல்வதற்கு எந்த தொந்தரவும் துன்பமும் இல்லாத குறுக்கு வழியொன்றை அழகை இயேசுவுக்கு காட்டுகின்றது. எருசலேம் ஆலயத்தின் மேலிருந்து இயேசு குதித்தால் உடனே வானம் திறந்து வான தூதர்கள் ஆயிரக்கணக்கில் இறங்கி வந்து இயேசுவின் பாதம் தரையை தொடாமல் அவரை தாங்கிய வண்ணம் தரைக்கு கொண்டு வருவார்கள். உலக முடிவில் இயேசு மாட்சியோடு வரும் காட்சிக்கு இது ஓர் ஒத்திகை போல அமையும். எருசலேம் மக்கள், ஏன் உலக மக்கள் அனைவருமே இயேசுவின் சீடர்களாகிவிடுவர். அன்பு இதயங்களே, 30 ஆண்டுகள் மறைந்த வாழ்வு, 3 ஆண்டுகள் கடினமான பணி, இறுதி 3 நாட்கள் கடும் வேதனை, இறுதி 3 மணி நேரம் சிலுவையின் கொடூர சித்திரவதை, இவை எதுவுமே இயேசுவுக்கு தேவையில்லை. 3 நிமிடங்கள் போதும், எருசலேம் ஆலய சாகசம் 1 போதும், உலகம் இயேசுவின் காலடியில் கிடக்கும். சுருக்கமான வழி, எளிதான முயற்சி, எக்கச்சக்கமான வெற்றி.
அன்பு நெஞ்சங்களே, இவ்விரு சோதனைகளிலும் சாத்தான் சோதனையை ஆரம்பித்த விதமே கவர்ச்சியாக அமைந்தது. நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும், நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் என்று சாத்தான் சவால் விடுக்கின்றது. நீர் இறைமகன் என்றால் என்று சாத்தான் சொல்வதன் வழியாக இறைமகன் எப்படிப்பட்டவராயிருக்க வேண்டும் என்று சாத்தான் இலக்கணம் எழுதுகின்றது. இந்த இலக்கணத்தின்படி இறைமகன் புதுமைகள் நிகழ்த்த வேண்டும், அதுவும் தன்னுடைய சுய தேவைகளை நிறைவு செய்ய தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள புதுமை செய்ய வேண்டும், கல்லை அப்பமாக்கி பசியை தீர்த்து கொள்ள தன் சக்தியை பயன்படுத்த மறுத்த இயேசு பல்லாயிரம் பேரின் பசியை தீர்க்க தன் சக்தியை பயன்படுத்தினார் என்பது நமக்கு தெரியும். நமக்கு இறைவன் கொடுத்துள்ள சக்திகளை திறமைகளை எதற்காக பயன்படுத்துகின்றோம்? சுய தேவைகளை நிறைவு செய்யவா, பிறர் தேவைகளை நிறைவு செய்யவா? சிந்திக்கலாம், இயேசுவிடம் பாடம் கற்றுக்கொள்ளலாம்.
எனதருமை அன்புள்ளங்களே, மூன்றாவது சோதனையில் உலகம் அனைத்தையும் இயேசுவிடம் ஒப்படைக்க விரும்புவதாக அழகை சொல்கின்றது. உலகை தன் வசமாக்க மனு உருவெடுத்த இயேசு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. அவ்விதம் இயேசு உலகை தன்மயமாக்க வேண்டுமென்றால் அவர் சாத்தானோடு சமரசம் செய்ய வேண்டும். இல்லை இல்லை, சாத்தானிடம் சரணடைய வேண்டும். இயேசு அதை திட்டவட்டமாக மறுத்தார், சாத்தானை விரட்டியடித்தார். சாத்தான் முன் சரணடைய மறுத்த இயேசு சிலுவையில் தொங்கிய போது, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இறைவனிடம் சரணடைந்தார், உலகை தன் வசமாக்கினார்.
அன்பு நெஞ்சங்களே, தவறான வழிகள் தவறான சக்திகளுடன் எத்தனை முறை சமரசம் செய்திருக்கின்றோம், எத்தனை முறை இவற்றிற்கு முன் சரணடைந்திருக்கின்றோம். நல்லது ஒன்று நடக்க வேண்டுமென்று தீமைகளை சகித்துக் கொள்வதும், தீமைகள் நடக்கும்போது கண்களை மூடிக்கொள்வதும், இவ்விதம் நடப்பது ஊரோடு ஒத்து வாழ்வதற்காக என்று சமாதானம் சொல்லிக் கொள்வதும் நாம் வாழ்வில் அடிக்கடி பார்த்து பழகி வந்துள்ள யதார்த்தங்கள். இப்படி சமரசம் செய்வதே நம் வாழ்க்கையாக மாறிவிட்டதா என்று சிந்திப்பது நல்லது.
அன்பு இதயங்களே, கண்மூடித்தனமாக நுகர்வு கலாச்சாரத்தை பின்பற்றி சுய தேவைகளை பெருக்கிக் கொள்ளுதல், சுயநல பசியை தீர்த்துக்கொள்ள சுருக்கு வழிகளை தேடுதல், சுய விளம்பரத்திற்காக எதையும் செய்தல், உலகின் தீய சக்திகளோடு சமரசம் செய்தல் என்று நம்மை கவர்ந்திழுக்கும் அழகான சோதனைகளுக்கு நமது பதில் என்ன? இயேசுவிடமிருந்து பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியுமா? கற்றுக்கொண்டதை செயலாக்க முடியுமா? அன்பு இதயங்களே, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல தவக்காலம் நல்லதொரு நேரம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.